எழுத்தாளர் சிறுகதை சிசி ஜுனைதா பேகம் அவர்கள் எழுதியுள்ள காதலா கடமையா நாவலில் இருந்து அத்தியாயம் ஒன்று. ஒரு சிறு குடும்பம். பாண்டிய நாட்டின் தலைநகராய் ஒரு காலத்தில் சிறப்பு தோன்றிய மதுரையம்பதியில் ஒரு பகுதியின் கண் ஒரு சிறு குடும்பத்தார் நமது கதை நிகழும் காலையில் வசித்து வந்தனர். விமலநாதன் என்பாரே இக்குடும்பத் தலைவர். சுரேந்திரநாதன் என்னும் அவர் தம் இளம் சகோதரனும் அம்மனைவி ஒருத்தியுமே இக்குடும்பத்தில் உள்ளவர்கள். இவர்கள் மாயாபுரியின் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றும் பல்லாண்டுகளுக்கு முன்னரே இவர்களிடம் முன்னோர் இவ்வூரில் குடியேறினர் என்றும் கூறப்பட்டது. மாயாபுரியின் அரச வம்ச சாடை பெரும்பாலும் இவர்களுக்கு இருப்பதாயும் ஓர் வதந்தி உண்டு. விமலநாதன் தனது உழைப்பினால் கொண்டு வரும் பணத்தை கொண்டே மூவரும் மிக சிக்கனமாக வாழ்க்கை நடத்தினர். சுரேந்திரன் பல உயரிய குணங்கள் இயற்கையிலேயே அமைய பெற்றவனாயும் கவலையின்றி ஊர் சுற்றி அலைவதையே தொழிலாய் கொண்டிருந்தான். விமலநாதன் தன் தம்பியின் மாட்டு கொண்டுள்ள அளப்பரிய அன்பால் அவனை கடிந்து ஏதும் கூறுவதில்லை. ஆனால் அவரது மனைவியோ தன் கணவரின் தம்பியை தன் சொந்த சகோதரனை போன்றே எண்ணி நேசித்தாள். ஆதலின் அடிக்கடி சுரேந்திரனிடம் இங்கனம் ஊர் சுற்றி திரிய வேண்டாம் என்றும் ஏதேனும் ஓர் வேலையில் அமர்ந்து ஒழுங்காய் நடந்து கொள்ளும்படியும் அன்பாய் கடிந்து புத்தி புகட்டுவாள். இங்கனம் தன் அன்னியார் அடிக்கடி கூறி வந்தது சுரேந்திரனது மனதை உறுத்தியது. அன்றையும் மாயாபுரிக்கும் மற்றும் பிற ஊர்களுக்கும் சென்று பார்த்து வர வேண்டும் என்னும் மனோவீழ்ச்சி உண்டானது. ஆகவே தமையனும் தமையன் மனைவியும் அறிந்தால் தன்னை போகவிடார் என்று எண்ணி ஒரு நாள் இரவு ஒருவரும் அறியாவண்ணம் தான் சேர்த்து வைத்திருந்த 25 ரூபாயை எடுத்துக்கொண்டு மாயாபுரியை நோக்கி பிரயாணமாயினான். காலையில் விழித்தெழுந்த விமலநாதன் மனைவி சுரேந்திரனை படுக்கையை காணாமையால் வெளியே சென்றிருக்க கூடும் என்று எண்ணி வாழாயிருந்து விட்டாள். ஆனால் பொழுதேற அவள் மனதில் விவரிக்க ஒன்னா அச்சம் பூண்டு வதைத்தது. வருவான் வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனாள். இதற்கு மேல் உண்மையை உரைக்காதிருத்தல் கூடாது என்று எண்ணி தன் கணவர் வந்ததும் சுரேந்திரன் காலையிலிருந்து காணப்படவில்லை என்னும் உண்மையை உரைத்தனன். திடுக்கிட்டு போன விமலநாதன் பல ஆட்களை கொண்டு எங்கு தேடியும் அவன் அகப்படானில்லை. பல ஊர்களுக்கும் ஆள் அனுப்பியதென்று ஊர் காவல் சாவடியிலும் எழுதி வைத்தார். ஒன்றும் பயனளிக்கவில்லை. இதே கவலையால் ஏக்கம் பிடித்த இருவரும் செய்வது யாதென தெரியாமல் கலங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். இவர்களிடம் நிலைமை இங்கனம் இருக்க மாயாபுரியினை நோக்கி சென்ற நமது இளவலை கவனிப்போம். பல ஊர்களையும் சுற்றிக்கொண்டு வருவோர் போவோரிடம் கேட்டு மாயாபுரியின் எல்லையை குறுகினான். கையில் பணமில்லை, என்ன செய்வதென தெரியாது சற்று தயங்கினன். மீண்டும் அவனுக்கு இயல்பாய தைரியம் திரும்பி வந்தது. நேரமோ கழிந்து கொண்டே சென்றது. அன்று பொழுது போவதற்கு முன் மாயாபுரியின் எல்லைக்குள் சென்று விட்டதற்கு அடையாளமாய் அவ்வெல்லையின் ஆரம்பத்தில் அழகியதோ சிற்றுண்டி சாலை அமைக்கப்பட்டு இருந்தது. சுரேந்திரனுக்கு பசியோ மிகவும் அதிகமாய் இருந்தது. அன்றையும் வழி பிரயாணத்தினாலும் மிகவும் களைப்படைந்திருந்தான். மழை துளிகள் சிறு சிறு துளிகளாய் விழுந்து கொண்டிருந்தன. அச்சிற்றுண்டி சாலையின் கதவு மூடி வைக்கப்பட்டு இருந்தது. சுரேந்திரன் மெதுவாய் சென்று கதவை தட்டினான். சிற்றுண்டி சாலையின் சொந்தக்காரனது இளம் மகன் ஒருத்தி கதவை திறந்தாள். கதவினை திறந்துவிட்டு அவ்விளம் பெண் சுரேந்திரனை கண்டதும் வியப்போடு உற்று நோக்கி தலைவணக்கம் செய்தாள். அவளுக்கு சிறிது நேரம் பேச வாயழவில்லை. பிறகு அவள் சுரேந்திரனை நோக்கி, மாட்சிமை தாங்கிய பெருமானே, வருக, எங்கள் மனைக்கு எழுந்திருந்து எங்களை கௌரவித்த கோமானே, வருக என கூறிவிட்டு தன் தாய் தந்தையரை அழைக்கும் பொருட்டு உள்ளே ஓடி சென்றாள். அவள் செய்த தலைவணக்கமும் தோற்றுவித்த வியப்புக்குரியும் சுரேந்திரனை திக்பிரமை அடையும்படி செய்துவிட்டனர். எதற்காக தனக்கு அவள் இத்துணை கௌரவம் கொடுக்க வேண்டும் என எண்ணி வியப்பு கடலுள் ஆழ்ந்திருக்கும் சுரேந்திரனே அவள் கூறிய மொழிகள் பின்னும் ஆச்சரியத்தில் அவனை ஆழ்ந்து போமாறு செய்துவிட்டன. அவன் ஒன்றும் தோன்றாமல் வியப்பே வடிவாய் பேசா ஊமை போன்று நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 2. வன மாளிகை. இச்சிற்றுண்டி சாலைக்கு ஏறக்குரிய ஒரு மைல் தூரத்தில் அழகி சிறந்த வனமாளிகை ஒன்று உண்டு. அதை சுற்றிலும் விசாலமான எழிலறைந்த சிங்கார வனம் ஒன்றிருந்தது. சில தென்னை மரங்கள், ஒன்றிரண்டு மாமரங்கள் தவிர அத்தோட்டத்தில் இருந்தவை பூத்தொட்டிகளும் குரோட்டன் வரிசைகளும் கொடிப்பந்தல்களும் தான். அவ்வன மாளிகைக்கு எதிரில் ஒரு கொடிப்பந்தலின் மறைவில் அழகியதோ ஊற்றுக்குழாய் நடுவில் அமைக்கப்பட்ட வட்டம் ஒன்று இருந்தது. இந்த வட்டத்தில் பன்னீர் தெளிப்பதே போன்று சுழல் குழாய் நீரை தெளித்த போது சூரிய கிரணங்கள் நேர்த்துளிகளில் பட்டு இடைவிடாமல் வானவில் நிறங்களை மிக்க அழகாய் தோன்று செய்த காட்சி காண்போர் கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது. இங்கனமே பல சிறு குழாய்கள் ஆங்காங்கு கொடிகட்கும் நீரூட்டின. இங்கனம் மிக்க வனப்போடு விளங்கிய வனமாளிகையின் உட்புறத்தில் ஒரு விசாலமான அறையில் நான்கு ஆடவர் அமர்ந்து சீட்டாடி கொண்டிருந்தனர். மேசையின் பேரில் பல உயர்ந்த மதுபான வகைகளும் தட்டுகளில் பலவிதமான தின்பண்ணங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு பணிமகன் மிக்க அடக்க ஒடுக்கத்தோடு வாயிலில் நின்று கொண்டிருந்தான். அவ்வாறு சீட்டாடி கொண்டிருந்த நால்வரின் தோற்றமும் பிறப்பாலும் செல்வத்தாலும் உயர்ந்த கண்ணியமான பெரிய மனிதர்களுடையதாய் தோன்றியது. ஒருவருக்கு ஏறத்தாழ 25 வயது இருக்கலாம். இயற்கையில் மிக்க அழகுடையராயினும் உடம்பு சரியான நிலைமையில் இல்லாமையாலோ துற்செயல் காரணமாயோ வதனம் சுருங்கி கண்ணும் குழிவிழுந்து மிக்க மெலிந்து தோற்றமுடையவராய் காணப்பட்டார். அவருக்கு மற்ற மூவரும் மிக்க பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டனர். மற்றும் அவருக்கு அருகில் நெருங்கி உட்கார்ந்திருந்த இன்னொருவருக்கு 50 வயது இருக்கலாம். பரந்த முகமும் விசால நுதலும் கம்பீர தோற்றமும் உடையவராய் தோன்றினார். மற்றும் இருந்த இரண்டு பேருக்கும் நடுத்தர வயது இருக்கலாம். அவர்களும் உயர் வகுப்பைச் சேர்ந்த பிரபுக்களைப் போன்றே காணப்பட்டனர். அப்போது 8 இருக்கலாம். ஆட்டத்திலேயே முற்றும் மனத்தை செலுத்தி தம்மையும் உலகையும் மறந்திருந்த மூவரையும் 50 ஆண்டு எழுதிய முற்கூறிய பெரியார் நோக்கி மிக்க வினயமாய், நேரமாகி விட்டது, இதோடு ஆட்டத்தை நிறுத்தி விடுவோம் என்றார். ஆனால் அவர் கூறியதை ஒருவரும் செவிமடுத்ததாய் தோன்றவில்லை. சிறிது நேரம் ஏதோ சிந்தித்திருந்த பெரியவர் மீண்டும் 25 ஆண்டுடைய யௌவன வாலிபனை விழித்து, இளவரசே, தாங்களே இச்சூதாட்டத்தில் இத்தனை ஆர்வம் காட்டலாமா? பொதுமக்கள் தங்களை பற்றி பலவாறாய் பேசிக் கொள்வதாய் வதந்தி. ராகுல பிரபு தங்களை பற்றி பொதுமக்கள் கெட்ட அபிப்பிராயம் கொள்ளும்படி தந்திரமாய் பல சூழ்ச்சிகள் செய்வதாயும் கேள்வியுற்றேன். ஆதலின் முடிசூட்டும் வரையிலாயினும் தாங்கள் இம்மாதிரி காரியங்களை நிறுத்தி வைத்தலே நலமென எண்ணுகின்றேன் என்று பணிவுடன் மொழிந்தார். அங்கிருந்த மற்றவர், ஆம் இளவரசே, சேனைத் தலைவர் கூறுவது முற்றிலும் உண்மையே. ராகுல பிரபு இவ்வளவு மாளிகைக்கு தங்களை வரவழைத்தது கூட ஏதும் சூழ்ச்சியாயிருக்கும் என்றே என்ன வேண்டியிருக்கின்றது? பொதுமக்களிடையே தங்களை பற்றி கெட்ட அபிப்பிராயத்தை பரப்பிவிட்டால் அஸ்தி ராகுலனுக்கு அனுகூலமானதன்றோ என்றார். இன்னொருவர், ஆம், ஒரிசாரால் ராகுலனுக்காக உழைத்து வருவதாய் தெரிகின்றது. தங்களின் நடத்தை கெட்டதென நிரூபிக்கப்படுமாயின் அதை ராகுல பிரபுவுக்கு அனுகூலமாய் உபயோகித்துக் கொள்ளவும் அவர்கள் விரும்புகின்றனர் என்று கூறி வரும்பொழுது இளவரசர் அவரை இடைமறித்து, ஆம் நண்பர்களே, நீங்கள் இப்போது கூறியதையெல்லாம் உண்மையே. ராகுலனது சூழ்ச்சிகளை அறியாமல் நாம் இங்கு வரவில்லை. அவன் செய்யனவற்றை நாம் அறிந்து கொள்ளாதது போன்றே நடிக்க வேண்டும். என் பேரில் குடிமக்களிடையே கெட்ட அபிப்பிராயம் பரப்பப்படுமாயின் ராகுலனையே தமக்கு அரசனாய் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அவன் நம்பியிருக்கிறான் என்றார். அங்கனும் அவர் எண்ணுவதே இயல்புதானே. தாங்கள் அரசராய் வராவிடின் தங்களுக்கு அடுத்தபடி அரசுக்கு உரிய ராகுல பிரபு ஒன்றோ? அதுவன்றி பிரபு ராகுலன் இளவரசி விஜயாளை மணக்க பெரிதும் விரும்புவதாய் தெரிகின்றது. இன்னொரு விஷயத்தையும் நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டும். பொதுமக்களின் விருப்பம் விஜயசுந்தரி தங்களுக்கு அரசியாக வேண்டும் என்பதே என்றார் சேனாதிபதி கமலாகர். ஆம் கமலாகரே, நீ கூறுவது உண்மையே. ஆனால் அரசிலம் குமரி விஜயம் என்னை நேசிக்கின்றாளா என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவளிடத்து என் மனத்தை எத்துணை வெளிப்படையாய் திறந்து காட்டிய போதிலும் அவள் தன் உள்ள கருத்தை ஒருவராலும் அறிந்து கொள்வதற்கு இயலவில்லை என்று ஒருவாறு வருத்தத்தோடு கூறினார் இளவரசர். ஆயினும் அவள் கடமை தவறாதவள். பொதுமக்கள் தன்னை அரசியாக கண்டு கழிக்க விரும்புவதை அவள் நன்கறிவாள். குடிமக்களின் விழைவையும் இறந்து போன தன் சந்தையாரின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதே தங்கடனவே எண்ணுவாளே என்று அதற்கு மாற்றமாய் நடக்க சிறிதும் துணியாள் என்றார் கமலாகரர். அத்துடன் அவர்கள் பேச்சு முடிவிட்டது. அதற்கு மேல ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஆகாரம் அருந்துவதற்கு சமையலகத்திற்கு சென்றனர். 3 மாயாபுரி. நாம் கதையை தொடர்ந்து செல்வதற்கு முன் மாயாபுரியை பற்றி சிறிது அறிந்து கொள்ளுதல் கதா நிகழ்ச்சிக்கு இன்றியமையாது வேண்டப்படுவதால் அதை பற்றிய சில விவரங்களை அறிவதற்காக நாம் இங்கே சற்று தாமதிப்போம். மாயாபுரி என்பது 2 மலைகளுக்கு நடுவே அழகான பள்ளத்தாக்கில் ஆற்றங்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மலைப்பிரதேசம். அப்பிரதேசத்தை அரச குடும்பத்தின் வழி தோன்றலாக வந்த சுசீலன் என்பார் ஆட்சி புரிந்து வந்தார். அவருக்கு விஜயசுந்தரி என்ற பெண்மகவை தவிர வேறு குழந்தைகள் கிடையாது. ஆகவே சுசீல மன்னருக்கு பிறகு அவர் சகோதரி புதல்வனான பிரதாபனே பட்டத்துக்கு உரியவனாய் அந்நாட்டு வழக்கப்படி கருதப்பட்டான். அது பற்றி குடிமக்களும் உற்றார் உறவினரும் பிரதாபனை இளவரசனாகவும் விஜயத்தை இளவரசியாகவும் கருதி மரியாதை செலுத்தி வந்தனர். செல்வி விஜயாள் மக்கள் மனத்தை கவரும் மாண்புடன் விளங்கினாள். சிறந்த அழகும் பரந்த ஞானமும் சீரிய குணமும் ஒருங்காமைய பெற்ற இளவரசியை மக்கள் விரும்பியது வியப்பாமா? அவள் ஏழைகளுக்கு காட்டும் அன்பும் ஆதரவற்றவர்களும் கூறும் இனிய மொழிகளும் அவருக்கு தனி மதிப்பை கொடுத்தன. இளவரசன் பிரதாபனுக்கு அடுத்தபடியால் பிரபு ராகுலனே பட்டத்திற்கு உரியவனாய் பொதுமக்களால் கருதப்பட்டான். அவன் கோமகன் பிரதாபனுக்கு ஒன்றிவிட்ட சகோதரன் ஆவான். இவ்விங்கனம் இருக்க தமக்கு மரணகாலம் கெட்டிவிட்டதென உணர்ந்த சுசீர மன்னன் தமது மந்திரி பிரதானிகள் சேனை தலைவர் முதலியோரை அருகழைத்து பிரதாபனையும் விஜயாளையும் தமக்கு பிறகு அரசனையும் அரசியாயும் ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். அரசர் கூறியதை மந்திர சுற்றத்தார் தந்திர சுற்றத்தார் முதல் எல்லோரும் அன்போடு ஏற்றுக்கொண்டனர். பிறகு தம் மகளையும் மருமகனையும் இருவரும் ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டு அரச பாரத்தை ஏற்று நீதி நெறி வழுவாது ஆட்சி புரிந்து வருவதே தம் விருப்பம் என கூறி மீண்டும் தன் மகளை நோக்கி, குழந்தாய், நான் கூறியவைகளையெல்லாம் உன் மனதில் பதிய வைத்துக் கொள். உன் அன்னையார் இறந்து இத்தனை ஆண்டுகளாய் அவளது விருப்பத்தை நிறைவேற்றுவான் வேண்டி நான் மற்றொரு மாதை மனம் புரிந்து கொள்ளவில்லை. உன்னையே என் ஏகபோக சொத்தாக நினைத்து அன்பு பாராட்டி வந்தேன். நீ கடமை தவறாது நடந்து கொள்வாயாக. நீயும் பிரதாபனும் ஒன்றுபட்டு நெறிப்பிழாது ஆட்சி புரிந்து வருவீர்களாயின் குடிமக்கள் உங்களை வாழ்த்துவர். நாட்டில் அமைதி நிலவும். பகைவர் அஞ்சி ஓடுவர். இம்மாயாபுரி பிராட்சிக்கு உட்பட்டதன்று. இது தனிப்பட்ட பிரதேசம். நீ என் விருப்பத்தை மீறி பிரதாபனை விடுத்து பிறனொருவனை மணந்து கொள்வாயின் அரசு உரிமையை பற்றிய கிளர்ச்சிக்கு இடமளித்தவளாய் ஆவாய். விஜயா, இன்னும் அரை நாழிகையிலோ ஒரு நாழிகையிலோ என் உயிர் போய்விடும். ஆகவே நீ என் விருப்பப்படியே பிரதாபரை மணந்து கொள்ளுவாய் என்று உறுதியாய் நம்பி நான் மன அமைதியுடன் உயிர் விடுகின்றேன். இறக்கம் தருவாயில் இருக்கும் எனது இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது புதல்வியாகிய உனது கடமை என்று உருக்கத்தோடு கூறினார். பிறகு பிரதாபனை அருகழித்து பல்வேறு புத்தி புகட்டி ஒழுக்க நிலை கற்பித்து தமது சேனை தலைவர் கமலாகரர் கூறும் புத்திமதியை கேட்டே நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு கமலாகரரை அழைப்பித்து பிரதாபனை அவரிடம் ஒப்படைத்து அவரது சொந்த குழந்தையைப் போலவே அவனை பாவித்து எல்லா விஷயங்களிலும் அவர் தம் விருப்பப்படியே செய்து வர வேண்டும் என்று தெரிவித்ததும் அன்றி கமலாகரர் கடமை தவறாத உத்தம புரராதலின் அவரிடத்து தமக்கு முழு நம்பிக்கையும் உண்டென தெரிவித்தார். இங்கே பேசிக் கொண்டிருந்த சில வினாடிகளுக்கெல்லாம் அவ்வரசர் பெருமான் என்றும் எழுந்திரா நித்திரையில் ஆழ்ந்தார். 6 மாதங்கள் கடந்தன. விஜயாளின் இளம் பருவத்தில் இருந்தே அவள் மாட்டு அளப்பரிய அன்பு பாராட்டி வந்த இளவரசன் பிரதாபன் சுசீல மன்னர் இறந்த பிறகு இன்னும் அதிகமாய் அவளை நேசித்து வந்தான். ஆனால் செல்வி விஜயாள் பிரதாபனை அத்துணை தூரம் நேசித்தாளா இல்லையா என்பதை ஒருவராலும் உணர்ந்து கொள்வதற்கு இயலவில்லை. விஜயசுந்தரியின் உள்ளப்பான்மையை ஒருவராலும் வெளிப்படையாய் விளக்கிக் கொள்ள முடியாமையால் பிரதாபன் தனது விருப்பத்தை அவளிடம் அத்தனை அதிகமாய் தெரிவிக்க அஞ்சினான். ஆனால் பொதுமக்களோ விஜயாளை அரசியாக கண்டு கழிக்க ஆவலுற்று திருத்துக் கொண்டிருந்தனர். இளவரசன் ஒரு உல்லாச புருஷன். மக்களுக்கு அவனது நடத்தைகள் சில பெரும்பாலும் அருவறுப்பை தந்தன. அவனது நடத்தையை பற்றி மக்கள் பலவாறு பேசிக் கொள்வார் ஆயினர். குடியிலும் ஆடம்பரத்திலும் மூழ்கியிருப்பதாய் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். இங்கே நம் பிரதாபனின் நடத்தையை பற்றி குடிமக்களிடம் மிகைப்படுத்தி மிக தந்திரமாய் பிரச்சாரம் புரித்து வந்தது பிரபு ராகுலனது வகுப்பரே. ஆகினும் குடிமக்கள் தாம் அன்போடு நேசித்து வரும் செல்வி விஜயாளுக்கு கணவனாக போகிறவரும் இறந்துபட்ட மன்னரின் விருப்பப்படி தங்களுக்கு அரசராய் வரக்கூடியவரும் அத்தேய வழக்கப்படி நேரிய முறையில் அரசுரிமைக்கு உரியவருமான இளவரசன் பிரதாபனை பற்றி வெளிப்படையாய் பேசிக் கொள்ள அஞ்சினர். இந்நிலையில்தான் முடிசூக்குதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றன. முடிசூக்குதற்கென்று நல்ல நாளொன்று குறிப்பிடப்பட்டது. அன்று எப்படியும் முடிசூட்டியே தீர வேண்டும் என்பது குடிமக்களது அவா. பிரபு ராகுலனோ இளவரசி விஜயாள் மாட்டு தன் மனத்தை பறிகொடுத்திருந்தான். அவளையும் அவற்றே நியாயமாய் உரித்தான சிம்மாசனத்தையும் கவர்ந்து கொள்ள பெரிதும் பேராசை கொண்டான். இயற்கையிலேயே ஆழறிவும் அறிவு சூழ்ச்சியும் உடைய ராகுலனது மூளை பிரதாபனுக்கு முடிசூட்டுவதற்கு இல்லாமல் எங்கனும் தடுக்க முடியும் என்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. சில நாட்களாய் உடல் நலமின்மையால் மெலிந்து தோன்றிய பிரதாபனை கண்ட ராகுலன் அதுவே தாம் சூழ்ச்சி செய்வதற்கு ஏற்ற தருணமாய் நினைந்தான். அடிக்கடி பிரதாபன் எடுத்து கிராமத்திற்கு சென்று சில நாட்கள் அங்கிருக்கும்படியும் அங்கனம் கிராமத்திற்கு செல்லின் கிராம காற்றும் இனிமையான இயற்கை காட்சிகளும் அவன் மனத்தை கவரக்கூடும் என்றும் கூறி வந்தான். பிரதாபனின் மனத்திற்கு ராகுலனது மொழிகள் சூழ்ச்சியாய் தோன்றிய போதிலும் கிராமவாசமே உடல்நலத்திற்கு ஏற்றதென நினைந்து சில நாட்கள் கிராமத்தில் உள்ள ராகுலனது வரமாளிகையிலேயே தங்கியிருக்க தீர்மானித்தான். ராகுலன் தன் கருத்து நிறைவேறுவதற்குரிய ஏற்ற தருணத்தை எதிர்நோக்கி இருந்தமையால் தன் சொந்த பணிமக்கள் மூலமே எல்லா ஏற்பாடுகளும் செய்து தெரிவித்தான். குறித்த நாளொன்று இளங்கோ பிரதாபன் ராகுலனது சூழ்ச்சியை சிறிதும் அறிந்து கொள்ளாததை போன்று நடித்து அவனது வனமாளிகைக்கு செல்ல கமலாகரனும் இன்னும் முக்கியமான சில பிரபுக்களும் பின்தொடர்ந்தனர். இங்கனம் இளவரசன் பிரதாபன் பிரபு ராகுலனது வனமாளிகைக்கு சென்ற பொழுதுதான் நமது கதை ஆரம்பமாகின்றது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.